கரும்பலகையில ஒரு ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஜும்மாவில நாங்க பார்த்த அந்த தலைப்போடு முற்று முழுதாக பொருந்தி செல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்படின்னு சொன்னால், ஜும்மாவில நாங்க பார்த்த விஷயங்களை ஒரே ஹதீஸின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுருக்கி சொல்லியிருக்கிறதாக நாங்க இதை விளங்க முடியும். அப்ப அந்த ஹதீஸ் வந்து சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 6417 இலக்கத்துல வந்திருக்குது. ஹத்தன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தன் முரப்பான், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு சதுரத்தை கீறினார்கள், ஒரு பெட்டி ஷேப் ஒன்று கீறினாங்க. ஒரு சதுரம் கீறிட்டு அதுக்கு பிறகு அந்த பெட்டியின் நடுவிலே ஒரு கோட்டை கீறினார்கள், அந்த கோடு பெட்டியை தாண்டி சென்றது. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த பெட்டிக்கு உள்ள நீளமான ஒரு கோடு வெளியே செல்லுது, அதுக்கு குறுக்காக நிறைய சின்ன சின்ன கோடுகளை கீறினார். அப்ப இப்படி ஒரு பொட்டிய கீறி நடுவுல ஒரு கோடை வந்து பெட்டியில இருந்து வெளியே வரைக்கும் இழுத்து விட்டு குறுக்க நிறைய சின்ன சின்ன கோடுகளை கீறாங்க. இதை வச்சு ஒரு முக்கியமான விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்துறாங்க. ஹாதா அல் இன்சான், இதுதான் மனிதன். வஹாதா அஜலுஹு முஹீதுன் பிஹி, அதே போல அந்த சதுரத்தை சொன்னாங்க வந்து அவரை சுற்றி இருக்கக்கூடியதுதான் அவருடைய வாழ்நாள், அதாவது அவருடைய அஜல், அதை தாண்டி அவருக்கு போக இயல. மேலையும் சரி அருகாமையிலும் சரி அதை தாண்டி அவருக்கு பயணிக்க இயலாது. அமலுகு, நடுவுல ஒரு கோடு வந்து வெட்டியையும் தாண்டி மேல போகுது, இதுதான் அவரது கற்பனைகள், அவரது மேலெண்ணங்கள். அதே மாதிரி குறுக்க நிறைய சின்ன சின்ன கோடுகள் இருக்குது, இதுதான் இவருக்கு வாழ்விலே குறுக்கிடக்கூடிய சோதனைகள் சொல்லிட்டு சொன்னாங்க. அதுல ஒண்ணுல இருந்து அவர் தப்பிட்டாருன்னு சொன்னார், அடுத்ததுல அவர் மாட்டிக்கொள்வார், அது ஒரு மாதிரி முடிஞ்சதுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அடுத்ததுல மாட்டிக்கொள்வார். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையை ஒரு பெட்டியின் மூலம் மிக அழகாக சொல்லி தந்திருக்கிறார். அப்ப இந்த விஷயத்தை வந்து சரியாக நாங்க நினைவுல நிறுத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் சோதனைகள்ங்கிறது அவனுக்கு நிச்சயமா வரும் என்றது எங்களுக்கு தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா ஒரு மனிதனுடைய சிந்தனை என்ன செய்திருந்தால், அதையும் தாண்டி நான் எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்க சில திட்டங்களை அமைக்கிறோம், சிந்திக்கிறோம், ஆனா நாங்க அதை சரி செஞ்சு கொள்றது இல்லை, அதை நாங்க அடைஞ்சு கொள்றதே இல்லை. அப்ப அதால பலதரப்பட்ட மன ரீதியான அழுத்தங்கள், வேற வேற பிரச்சனைகள் எல்லாம் வருது. அப்ப இத வந்து உறுதியாக நாங்க வந்து நம்பணும். ஒரு மரணம் வார நேரம் நிச்சயமா எங்களுக்கு நடக்க போற ஒரு விஷயம், அந்த ஒரு தெளிவான சிந்தனை எங்களுக்கு இருக்கிறதாலதான் அந்த அளவுக்கு நாங்க பதறது கிடையாது. கவலை ஒன்று இருக்கும், ஆனா நாங்க அந்த அளவு அதை அலட்டி கொள்ள மாட்டோம். ஆனா உலகத்துல நடக்கக்கூடிய சாதாரண சோதனைகளை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து நிறைய பேர் ஆடி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு சில சிக்கல்களால தற்கொலை வரைக்கும் போவாங்க, வேற வேற நோய்களுக்குள்ளுக்கு அவங்க சிக்கிக் கொள்வாங்க, மனநோய்களுக்குள்ள சிக்குவாங்க. இப்படி பல விஷயங்களுக்கு காரணம் மார்க்க அறிவு கிடையாது, ஈமானிய சிந்தனை கிடையாது. அப்ப இத நாங்க வந்து படிச்சு கொள்ற இடத்துலதான் படிச்சு கொள்ளும். அப்ப அத அடிப்படையில வாழ்றதுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி எல்லாம் சொல்லி காட்டிருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அதுல நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அப்ப இந்த பெட்டிங்கிறது வாழ்க்கை, அதுல வந்து நிறைய குறுக்க கோடுகளை கீறி என்ன சொல்றாங்க, இதுதான் சோதனைகள். அவ என்ன விளங்குது என்றால், ஒண்ணு முடிய ஒண்ணு வரும். அப்பாடா முடிஞ்சதுன்னு நாங்க நினைப்போம், அடுத்தது ரெடியா இருக்கு. அல்லாஹ் நாடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அது எங்களுக்கு வந்தது. இப்படிதான் வாழ்க்கை நெடுகிடும். அதான் நாங்க ஜும்மால பார்த்தோம், மரணம் தான் முழுமையான நிம்மதியை எங்களுக்கு தரக்கூடிய ஒரு விஷயம். அவ சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒண்ணு தவறிட்டு சொன்னார், அதாவது அவருக்கு வந்து அவரை விட்டு அது போயிட்டு முடிஞ்சது அந்த பிரச்சனை, அடுத்தது அவரை பிடித்து கொள்ளும். இப்படி ஒரு விஷயத்தையும் நாங்க அதுல விளங்க முடியும். அதே நேரம் சில சோதனைகளை எடுத்துக்கொண்டால் ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு விஷயம், அதாவது நாங்க செய்யக்கூடிய துஆ செய்யற நேரம் சோதனைகளை இல்லாமல் ஆக்குறதுக்கு முடியும். துஆவை பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஒரு விஷயம், கதிரை கூட மாற்றக்கூடியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறத நாங்க தெரிஞ்சிருக்கிறோம். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனுஷன் துஆ செஞ்சா மூணு விஷயத்துல ஒன்னு நடக்கும். ஒன்னு, அவர் கேட்டது அல்லாஹ் கொடுப்பான். ஒரு விஷயத்த கேட்டு அல்லாஹ் துஆ, அவர் துஆ செய்வாரு, அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றி கொடுப்பான் சில நேரங்கள். இன்னும் சில நேரங்கள்ல அவர் வந்து ஒரு துஆவை செய்வாரு, ஆனா அது கிடைக்க அந்த விஷயம் நடக்காது. ஆனா இவருடைய விதி வந்து அல்லாஹ்வுடைய கையில ஆகிக்குது. அவன் என்ன செய்வான் என்றால், இவருக்கு வர இருந்த ஒரு சோதனைய இந்த துஆவின் காரணமாக அல்லாஹ் இல்லாமல் ஆகி. மூணாவது விஷயம் என்னென்றால், சில நேரங்கள்ல நாங்க ஒரு துஆவை செய்யற நேரம் எங்களுக்கு அது விஷயமும் நடக்காது, வரைகிற சோதனை வராமையும் போகாது. ஆனா என்ன செய்வாங்கண்டா, அந்த அல்லாஹ் என்ன செய்வான்டா, நாளை மறுமையில அதுக்காக கூலிகளை அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருப்பான். அவர் செஞ்ச துவாவுக்காக அந்த கூலி, வேற வந்து அவர் ஒண்ணு அமல் செய்ய இல்லை, செஞ்ச துவாவுக்காக மறுமையில சில கூலிகளை அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி இருப்பான். இது ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம். அப்ப அந்த வகையிலையும் நாங்க இதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஆளுக்கு ஒண்ணு வராம தவறிட்டு அவர் துவா செஞ்சோ ஏதோ ஒரு வகையில அடுத்தது வந்து. அப்ப இப்படி மொத்தத்துல நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், எங்களோட தவணை முடியும் வரைக்கும் குறுக்கீடுகள் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க, ஒரு கோட்டை நடுவுல கீறி அது பெட்டியையும் தாண்டி போகு சொன்னாங்க. இதுதான் மனிதனது ஆசை, கற்பனை, மேலெண்ணம், அல் அமல் என்று சொல்லுவாங்க. அப்ப ஒரு மனுஷன் கற்பனைகள்ங்கிறது அவனோட வாழ்க்கையும் தாண்டி போகக்கூடிய, அவ்வளவு நாளுக்கு அவன் இருக்கவே மாட்டான், ஆனா அதையும் தாண்டி அவன் கற்பனை பண்ணி திட்டமிட்டு அதுக்குள்ள வேலைகள்லாம் செய்வான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இதுல மிக தெளிவாக நாங்க வாழ்க்கைண்டா என்ன அப்படின்றத அழகான முறையில புரிந்து கொள்ள முடியுது. அப்போ இந்த வாழ்க்கையை எதுக்காக அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தானோ அதற்கு ஏற்ப நாங்க பயன்படுத்தி கொள்வதுதான் ஒரு புத்திசாலித்தனம். அதை விட்டு போட்டு நாங்க ஒன்ன தேடி அலையிற நேரம் வந்து அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்க என்று சொல்லி அல்லாஹு தஆலா உத்தரவாதம் தரவில்லை. அடுத்தது வந்து ரெண்டு விஷயத்தை அறிவிக்க சொல்லி வேண்டிக் கொண்டாங்க. அதுல ஒண்ணு வந்து உங்களுக்கு தெரியும், வந்து போன முறை எங்களோட மதரசா அல்புனியத்துல் இஸ்லாமிய ஏத்தாளில் இருக்குது, அந்த மதரசாவின் பொருளாதார அபிவிருத்திக்காக நாட்காட்டி விநியோகிக்கப்பட்டது 2024 ஆம் ஆண்டு. அதே மாதிரி இப்ப அடுத்த வருஷம் 2025க்குள்ள நாட்காட்டிகளும் வந்து அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்படக்கூடிய அளவுல இருக்குது. அப்ப அங்க இருக்குது. இதுல எதிர்பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், மதரசாங்கிறது பொதுவாக எங்களுக்கு தெரியும், அங்க வந்து மார்க்கம் சொல்லி கொடுக்கப்படக்கூடிய ஒரு இடம். எங்களோட இந்த பகுதியில இருந்து மாணவர்கள் படிக்கிறாங்க. அதுல பொருளாதார நிலைமை வந்து கொஞ்சம் பின்தங்கிய நிலைமையில காணப்படும். ஆரம்பத்துல இருந்த நிலைமையை விட அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இப்ப ஒரு சில நிர்வாக மாற்றங்களுக்கு பிறகு சீர்திருத்தங்கள் ஏற்பட்டிருக்குது. 2023 பிறகு ஒரு சில முன்னேற்றங்கள் இருக்குது. அதே நேரம் இன்னும் முன்னேற வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்குது. பொருளாதார தேவைகள் முக்கியமா அதுல பங்கு வகிக்குது. அப்ப அதுக்காக வந்து இந்த கலண்டர்களை வந்து விநியோகிக்கப்படுது. அப்ப இதுல வந்து மதரசா நிர்வாகம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு முஸ்லிம்களும் இந்த கலண்டரை வந்து மதரசாவுக்காக, அதாவது மதரசாவுக்கு ஒரு உதவியை செய்யக்கூடிய வகையில வாங்கணும். அதுல நிர்ணய தொகை 300 ரூபா, ஒரு கலண்டர் 300 ரூபா ஆக குறைஞ்ச விலை. அதே நேரம் நீங்களாக விரும்பி எவ்வளவு தந்துட்டும் ஒரு கலண்டரை 2 கலண்டரை வாங்கிட்டு போகலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இது வந்து ஒரு நீங்க தானம் தர்மம் செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இது அமைஞ்சிருக்குது. அப்ப இந்த விஷயத்துல சகோதரர்கள் கவனம் செலுத்துங்க. போன முறையும் இந்த விஷயத்துல எல்லா கிளைகளையும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைச்சிருந்தது. கூடுதலான, அதாவது எதிர்பார்த்ததை விட கூடுதலான ஒரு கணக்கலந்துலன்னு சொல்லி சேர்ந்திருந்தது. அப்போ அதே விஷயத்தை வந்து இந்த முறையும் அவங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு சகோதரர்களும் அதுக்குள்ள அந்த முயற்சிகளை செய்யணும். அடுத்தது சின்ன ஒரு விஷயத்தை நாங்கள் என்னை சம்மந்தப்படுத்தி கொள்வேன். அதை நாங்கள் ஜும்மாவில் பார்த்த விஷயத்தோடு சம்மந்தப்படுறதால, நல்ல அமல்கள் செய்யறதுக்கான சந்தர்ப்பம் அல்லாஹு தஆலா வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். அப்போ அதுதான் நாங்கள் பிறந்ததுக்கான நோக்கம், இந்த வாழ்க்கையில நோக்கமே அதுதான். ஆனா என்ன, ஏதோ சில சோதனைகள், ஏதோ சில பயங்கள் தான் வந்து எங்களை அதை விட்டு தடுக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு தொகையை கொடுத்து இந்த கலண்டரை வாங்குவோம்னு சொன்னாலும், அங்கே நமக்கு 4 யோசனை ஓடி அந்த கூடுதலான ஒரு நன்மையை சம்பாதிக்கிற அந்த சிந்தனை எங்களுக்கு குறைஞ்சிட்டு. இப்படிதான் அந்த பிரச்சனைகள் வாடுறது. நல்ல ஒரு நல்ல செல்வ செழிப்பான ஆகணத்துக்கு பிறகுதான் இன்ஷால்லாஹ் நான் வந்து அவ்வளோத்தையும் வாங்குவேன்னு நம்ம நினைப்போம். அது நடக்க போற விஷயம் இல்லை. அது சும்மா எங்கட கட் பண்ண இருக்கிற காலத்துலதான் அமல்கள் செய்யறதுதான் எங்களோட நோக்கம்ங்கிறத புரிஞ்சு சோதனைகளை நாங்க ஏற்றுக்கொண்டு எங்களோட அந்த இலட்சியத்தை நோக்கி நாங்க பயணிக்கோம். அதே போல தொழுகை விஷயங்கள்ல கூட நாங்க பார்க்கணும், பள்ளிக்கு ரெடியாகவும் அந்த டைம் தான் என்ன ஒரு வேலை ஒன்று ஒரு அமலை செய்யறதுக்கு பார்ப்போம், அந்த டைம் தான் என்ன செய்ய ஒரு விஷயம் குறிக்கிறோம். இதுதான் சோதனை. அப்ப அந்த இடத்துல நாங்க தெளிவா இருந்துகிட்டா என்னோட நோக்கம் அமல்களை தேடுறது, இந்த இடத்துல அல்லாஹ் இதை தான் சோதிக்கிறான், இதை நாங்க புரிஞ்சு கொண்டா இன்ஷா அல்லாஹ் அந்த எங்களோட இலட்சியத்தை நோக்கி நாங்க அழகா பயணிக்க இயலும். அப்போ இந்த உபதேசங்கள் வந்து கலண்டருக்கு மட்டும் இல்லை, பொதுவா எல்லா விஷயத்தோடையும் சம்பந்தப்படக்கூடியது. யாரும் அதை மட்டும் குறிப்பிட்டு விளங்கி போயிறாங்க. அடுத்தது வந்து 4ஆம் கட்ட அப்துல் கபூர் சகோதரர் சுகம் இல்லாம டிபி ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. முடிமான சகோதரர் பார்த்து கொள்ளலாம். கட்டாயம் வந்து எல்லா சகோதரர்களும் துவா செய்து கொள்ளுங்க.